الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من أصبح آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما حيزت له الدنيا بحذافيرها. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அடைக்கும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்திற்கு அருளாக ரஹ்மத்தாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதிலும் உண்டாக உலகத்திலே வாழும்போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நான் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, இன்றைய உலகில் மனிதர்கள் பல்வேறுபட்ட அல்லாஹுடைய அருள்களை பாக்கியங்களை நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதன் இன்று உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்கின்றான், அது அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால். இன்று மனிதன் உலகத்தில் சொத்து செல்வத்தோடு வாழ்கின்றான், அது அல்லாஹ்வின் அருளின் காரணத்தினால். இதேபோன்று இது அல்லாத பல பாக்கியங்களை பல நிமித்தங்களை மனிதன் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே பாதுகாப்பு இல்லை. அவர் வாழக்கூடிய சூழலில் பாதுகாப்பு இல்லை, அவர் வாழக்கூடிய வீட்டில் பாதுகாப்பு இல்லை, அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே பாதுகாப்பு இல்லை. அப்படி என்றால் அந்த மனிதனுக்கு உலகத்திலே ஒன்றுமே கிடைக்கவில்லை. உலகத்தில் மனிதனுக்கு கிடைத்த மனிதன் அனுபவிக்கின்ற நெட்மத்துக்களிலே பாக்கியங்களிலே மிகவும் சிறந்த உன்னதமான கண்ணியமான எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் பாதுகாப்பு. அச்சமில்லாமல் பயமில்லாமல் தைரியமாக வாழ வேண்டும் என்றுதான் உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஆசைப்படுகிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, ஆனால் அந்த பணத்தால் பாதுகாப்பை வாங்க முடியாது. ஒரு மனிதனிடத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அந்த ஆரோக்கியத்தினால் அவரினால் பாதுகாப்பை வாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, பாதுகாப்பு என்பது ஒரு மனிதன் அச்சமின்றி அபயமின்றி அச்சம் தீர்ந்தவனாக உலகத்திலே வாழ்வது என்பது இறைவன் அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்தார்கள். ஷாமிலே இருந்து பலஸ்தீனத்திலே இருந்து மக்காவுக்கு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்டார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகை கஅபாவுக்கு முன்னால் ஒரு துஆவை கேட்கிறார்கள். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கஅபாவை கண்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தை கேட்பதற்கு முன்னால், பிள்ளைகளை கேட்பதற்கு முன்னால், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால், ஆரோக்கியத்தை கேட்பதற்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை கேட்டார்கள். பாதுகாப்பை கேட்டார்கள். ஏனென்றால் பாதுகாப்பு இல்லாமல் ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம்? பாதுகாப்பு இல்லாமல் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ், இந்த ஊரை, இந்த மக்காவை, இந்த ஹிஜாஸை, நான் இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தை பலதன் ஆமினன், பாதுகாப்பு உள்ள ஒரு பிரதேசமாக, பாதுகாப்பு உள்ள ஒரு பிரதேசமாக, இங்கு வரக்கூடிய யாரும் பயத்தோடு போகக்கூடாது, பயத்தோடு யாரும் இங்கு வரக்கூடாது, இங்கு வருபவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும், பாதுகாப்பை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். ஏன் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பை கேட்டார்கள். பாதுகாப்பை ஏன் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்? அச்சமின்றி இந்த ஊரிலே நான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். என்ன காரணம் சகோதரர்களே, என்ன காரணம்? ஒரு நாடு, ஒரு சமூகம், ஒரு ஊர் நிம்மதியாக சந்தோஷமாக அவர்களுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அந்த ஊர் அச்சம் தீர்ந்த ஊராக, யுத்தம் நடக்காத ஊராக, பாதுகாப்பான ஊராக இருக்க வேண்டும். அதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதே துஆவில் இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஒரு ஸுப்ஹஹு மின தமரா, யா அல்லாஹ், இந்த ஊரை, இந்த மக்காவை, இந்த ஹிஜாஸை பாதுகாப்பான ஒரு பிரதேசமாக, பாதுகாப்பான ஒரு ஊராக நீ ஆக்கி தருவதை போன்று இந்த ஊர் மக்களுக்கு, இங்கு வரக்கூடியவர்களுக்கு இவர்களுடைய பொருளாதாரத்திலே, இவர்களுடைய விவசாயத்திலே, இவர்களுடைய வாழ்க்கையுடைய அபிவிருத்தியிலே இவர்களுக்கு நீ வரக்கத் செய்வாயாக, இவர்களுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டிலே, ஒரு ஊரிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அவர்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்பட வேண்டுமாக இருந்தால், அந்த ஊர் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அந்த ஊர் மக்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும், அந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நாடு நிச்சயமாக பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்திலும் சகல விடயங்களிலும் பின்தள்ளிய ஒரு நாடாக மாறிவிடும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பாதுகாப்பை பற்றி, மனிதர்கள் பாதுகாப்போடு அச்சம் இல்லாமல், யுத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்வதுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதனுடைய அவசியத்தை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சுமாராக பாதுகாப்பை பற்றி மாத்திரம் 27 இடங்களிலே அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறார். அல் குர்ஆனில் சுமாராக 27 இடங்களில் பாதுகாப்பாக ஒரு மனிதன், அது தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், உலக மக்களாக இருக்கலாம், பாதுகாப்பை பற்றி, ஒரு மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 27 இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். சூரா குரைஷிலே அல்லாஹு தஆலா குரைஷிகள் மக்காவிலே நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்காவிலே வாழ்ந்த குரைஷிகளை பார்த்து அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார், فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ. நீங்கள் குரைஷிகளே, நீங்கள் இந்த கஃபாவுடைய இரட்சகன், கஃபாவை படைத்த அல்லாஹ், அவனுக்கு நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த இரண்டு பாக்கியங்களை சொல்கிறார். ஏன் நீங்கள் இந்த கஃபாவுடைய இரட்சகன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த இரண்டு பாக்கியங்களை சொல்லி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு காலத்திலே பஞ்சத்தோடு வாழ்ந்தீர்கள், பசியோடு வாழ்ந்தீர்கள், உங்களுடைய பஞ்சத்தையும் உங்களுடைய வறுமையையும் உங்களுடைய பசியையும் அல்லாஹ் நீக்கினான், அதனால் அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். மேலும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயத்தோடு வாழ்ந்தீர்கள், அச்சத்தோடு வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு எதிராக உங்களுக்கு சூழல் உள்ளவர்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி உங்களை அழிப்பதற்காக வேண்டி வந்த நேரத்திலே உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை தந்தோம், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை தந்தோம், எனவே இந்த இரண்டு காரணத்தினாலும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஓரிரண்டு இடங்களில் அல்ல, சுமாராக 27 இடங்களில் மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அவலம் யரவு அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா வயதஹத்தஃபு அன்நாஸு மின் ஹவ்லிஹிம். அல்லாஹ் கேட்கிறான் அல் குர்ஆனில், இந்த மனிதர்கள் மக்காவிலே வாழக்கூடிய இந்த காஃபிர்கள், இந்த குரைஷிகள், இவர்கள் பார்க்கக்கூடாதா, நாங்கள் இவர்களை எவ்வாறு பாதுகாப்போடு பாதுகாப்பான ஒரு ஊரிலே பாதுகாப்போடு இவர்களை நாங்கள் வாழ வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு சூழல் வாழக்கூடிய நாடுகளில், மக்காவுக்கு சூழல் வாழக்கூடிய பிரதேசங்களில் மனிதர்கள் யுத்தத்திலும் சண்டையிலும் சச்சரவிலும் பாதுகாப்பு இல்லாமல் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்காவாசிகளை இந்த குறைசிகளை நாங்கள் பாதுகாப்போடு வாழ வைத்தோமே, இதை இவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்திலே வாழ்கின்ற சமூகம் மனிதர்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும், அவர்கள் பாதுகாப்போடு அவர்களுக்கு உலகத்திலே வழங்கப்படக்கூடிய பாக்கியங்களில் மிகவும் சிறந்த பாக்கியம்தான், மிகவும் உன்னதமான ஒரு பாக்கியம்தான் பாதுகாப்பு என்பதை அல் குர்ஆன் மிகவும் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களோ, இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை பாதுகாப்பு உள்ள ஒரு ஊராக, அச்சம் தீர்ந்த ஒரு ஊராக ஆக்குங்கள் என்று துஆ கேட்ட நேரத்தில் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். இதனால் தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வமன் தஹலஹு கான ஆமினா, யார் இந்த மக்காவுக்கு வருவார்களோ, மக்காவுடைய சூழலுக்கு யாரெல்லாம் வருவார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், கான ஆமினா, அவருக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும், அவருக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும், மக்காவிலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா மக்காவின் மீது சத்தியம் செய்கின்றான், அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் கனியின் மீது சத்தியமாக, சூர் சீனா மலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பாதுகாப்பு உள்ள சேஃப்டி உள்ள பாதுகாப்பு அளிக்கின்ற இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, பாதுகாப்பு என்பது இறைவன் உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹு தஆலா அறிவித்த அல் குர்ஆனில் 27 இடங்களில் பாதுகாப்பு சம்பந்தமாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோரும் உலகத்திலே விரும்பக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடியது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள், எகிப்தை ஆட்சி செய்கிறார்கள். எகிப்தை ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெற்றோர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வரும்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோரையும் சகோதரர்களையும் பார்த்து சொன்ன வார்த்தையை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்றோர்கள் எகிப்துக்கு வரும்போது அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் இந்த மிஸ்ருக்கு நான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாட்டுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்போடு தான் வர வேண்டும், பாதுகாப்போடு நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கான பாதுகாப்பை நான் இங்கு தருகிறேன் என்றுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பாதுகாப்பு தருவேன், நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நான் பணம் தருவேன், நான் சொத்து செல்வங்களை தருவேன், காணி பூமிகளை தருவேன் என்று சொல்லவில்லை, உங்களுக்கு நான் பாதுகாப்பை தருவேன், நீங்கள் வாருங்கள் என்று தன்னுடைய பெற்றோர்களை அழைக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள், மக்காவிலே வாழ்கிறார்கள். மக்காவிலே வாழும் போது நபி அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. இந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, மதீனாவாசிகள் சொல்கிறார்கள், மதீனாவுடைய அன்சாரிகள் சொல்கிறார்கள், நபி அவர்களே நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள், உங்களை பாதுகாக்கின்றோம், உங்களை பாதுகாக்கின்றோம். மனிதர்கள் மதீனாவாசிகள் என்னை பாதுகாப்பார்கள், அங்கு எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மக்காவிலே வாழும் போது முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், மக்காவிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்திருந்தார்கள். எந்த மக்கா அல்லாஹ் சொன்னானோ, பலதுல் அமீன், பாதுகாப்பான ஊர் என்று சொன்னானோ, அந்த ஊரிலே பாதுகாப்பு விளக்கப்படுகிறது, நபி அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே கண்ணியமான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய மாளிகை காபத்துல்லாவை விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். காபாவிலே தொழுதால் 100,000 மேற்பட்ட நன்மைகள் கிடைக்கின்ற அந்த பூமி எனக்கு வேண்டாம், எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்திலே மக்காவை விட்டுவிட்டு நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு முன்னால் மக்காவிலே ஆரம்ப கட்டத்தில் முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக இருந்தார்கள், சிறுபான்மை நாட்டிலே வாழ்கிறார்கள். மக்காவிலே பெரும்பான்மை சமூகமாக காஃபிர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது, ஒரு நாடு இருக்கிறது பக்கத்திலே, ஒரு நாடு இருக்கிறது, அபூசீனியா, அபூசீனியா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு கிறிஸ்தவ நாடுதான், கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் அந்த அபூசீனியாவில் கிறிஸ்தவ நாட்டிலே ஒரு அரசர் இருக்கிறார், அவர் முஸ்லீம் அல்ல, கிறிஸ்தவ ஜனாதிபதி, கிறிஸ்தவ அரசர் இருக்கிறார், ஆனால் அவர் முஸ்லீம்களை விரும்புகிறார், இஸ்லாத்தை ஆதரிக்கிறார் என்று நபி அவர்கள் சொல்லி மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சஹாபாக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கஅபா இருக்கின்ற மக்காவை விட்டுவிட்டு கிறிஸ்தவர்களுடைய சூழலுக்கு நீங்கள் செல்லுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பாதுகாப்பை சமாதானத்தை உருவாக்கக்கூடிய மார்க்கம். இதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவ சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டிலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் அங்கு சென்று உங்களையும் உங்களுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுடைய காலத்தில் முதன் முதலாக சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களுமாக மக்காவில் இருந்து அபூசீரியாவுக்கு செல்கிறார்கள், எத்தியோப்பியாவுக்கு செல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சமூகம் பாதுகாப்பு அச்சம் தீர்ந்து நிம்மதியாக வாழாவிட்டால் பொருளாதாரம் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்களை பாருங்கள், நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்களை பாருங்கள். இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனிதன் இமாம் ஜமாஅத்தோடு தொட வேண்டும். ஆண்கள் அதான் சொல்லிவிட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாஅத்தோடு அவர்கள் தொட வேண்டும். ஆனால் அதே இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில், நீங்கள் தொடக்கூடிய பள்ளிவாசலில், நீங்கள் வரக்கூடிய பாதையில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், உங்களுக்கு சேஃப்டி இல்லை என்றால், இமாம் ஜமாஅத்தை விட்டுவிட்டு உங்களுக்கு வீட்டிலே தொழுது கொள்ளலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவது, தனிமையை தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அந்த மனிதன் பாதையிலே வரும்போது அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், வாழக்கூடிய ஊரில் பாதுகாப்பு இல்லை என்றால், பள்ளிக்கு வரும்போது தன்னை தாக்கி விடுவார்கள், தன்னை கொண்டு விடுவார்கள், தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஜமாஅத்தை விடுவதற்கும் இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்றால் எவ்வளவு தூரம் இஸ்லாம் மனிதனுடைய பாதுகாப்பை வலியுறுத்துகிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் இஸ்லாத்துடைய 5வது அடிப்படை கடமை. செல்வம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறது. ஆனால் ஒரு மனிதரிடத்திலே பொருளாதார வசதி இருக்கிறது, உடம்பிலே சக்தி இருக்கிறது, ஆனால் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி அவர் பிரயாணம் செய்யும் போது அவருக்கு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றால், தன்னுடைய உயிர் போய்விடும் என்றால், ஹஜ்ஜை விடுவதற்கும் அவருக்கு அனுமதி இருக்கிறது. சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பாதுகாப்பை மிகவும் வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கிறது, திமிலாவை முன்னோக்கி உது செய்து கொண்டுதான் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் படிக்கிறது. ஆனால் ஒரு அச்சமான சூழல் ஏற்பட்டுவிட்டது, முஸ்லிம்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த நேரத்திலே அவர்களினால் உது செய்ய முடியாமல் போய்விடுகிறது என்றால், கிபிலாவை முன்னோக்குவதற்கு முடியாமல் போய்விடுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்கிறது அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். சலாத்துல் கௌஃப், பயம் ஏற்படக்கூடிய நேரத்திலே, பீதி ஏற்படக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் ஒரு தொழுகையை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த தொழுகையை சொல்லும் போது கிபிலாவை முன்னோக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். فَإِنْ خِفْتُمْ فَرِجَالًا أَوْ رُكْبَانًا. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா, பீதியோடு இருக்கிறீர்களா, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, நீங்கள் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஏன் சகோதரர்களே, மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. மனிதன் உலகத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இப்படியான சலுகைகளை அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் அச்சம் பயம் பீதி இருக்குமோ, யுத்தம் நடக்குமோ, அந்த பிரதேசத்தில் இஸ்லாமிலே வளர்ச்சி ஏற்பட மாட்டாது. அல்குர்ஆன் சொல்கிறது, அல்குர்ஆன் சொல்கிறது, எந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையோ, எந்த நாட்டில் நீதம் இல்லையோ, எந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய உயிருக்கு, மனிதர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லையோ, அங்கு இஸ்லாம் வளராது. அல்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَمَا آمَنَ لِمُوسَى إِلَّا ذُرِّيَّةٌ مِنْ قَوْمِهِ. அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன் எகிப்திலே ஆட்சி செய்கின்ற நேரத்தில், ஃபிரௌன் ஆட்சியாளராக எகிப்திலே இருக்கும் போது அங்கு முஸ்லீம்களுக்கு அநியாயம் விளைவிக்கப்படுகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ரவேலர்கள் அங்கே அநியாயம் செய்யப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்குர்ஆன் சொல்கிறது, ஃபமா ஆமன லி மூசா இல்லா ذُرِّيَّةٌ مِنْ قَوْمِهِ. அந்த நேரத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், தூய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அழைக்கக்கூடிய நேரத்தில் மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவானவர்கள். அல்குர்ஆன் சொல்கிறது, ஃபமா ஆமன லி மூசா இல்லா ذُرِّيَّةٌ مِنْ قَوْمِهِ அலா கௌமின் மின் ஃபிர்அவுன வமலைஹி. மூசா நபியுடைய சமூகம் ஃபிர்அவுனை பயந்த காரணத்தினால், ஃபிர்அவுன் ஆட்சி செய்யும் போது அங்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால், ஃபிர்அவுனுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் குறைவானவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் எப்போதும் ஃபிர்அவுனுடைய ஆட்சி பணிக்கப்பட்டதோ, ஃபிர்அவுனுடைய ஆட்சி எப்போதும் பணிக்கப்பட்டதோ, ஃபிர்அவுன் எப்போதும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டானோ, அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கனவில் கண்டேன், நான் கனவில் கண்டேன், சுவர்க்கத்தில் பெரும்பாலான ஒரு சமூகம், பெரியொரு கூட்டத்தினர்கள் சுவர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஆசைப்பட்டேன் அது என்னுடைய சமூகமாக இருக்க வேண்டும், ஆனால் எனக்கு சொல்லப்பட்டது இது உங்களுடைய சமூகம் அல்ல, இது மூசாவுடைய சமூகம் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் உலகத்திலே வளர வேண்டுமாக இருந்தால், இஸ்லாமிய தாவா தாவா பணி உலகத்திலே முன்னேற வேண்டுமாக இருந்தால், அந்த தாவா பணியில் முன்னேற்றம் காண வேண்டுமாக இருந்தால், உலகத்திலே நாட்டிலே தேசத்திலே ஊரிலே பாதுகாப்பு உருவாக வேண்டும் என்பதை அல்குர்ஆன் நமக்கு மிகவும் அழுத்த திருத்தமாக சொல்லித் தருகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எங்களுக்கு தெரியும். சுல்ஹுல் ஹுதைபியா என்று அழைக்கப்படுகின்ற மிக இஸ்லாத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுடைய நேரத்தில் வெறுமனே நபியவர்களோடு 1500 சஹாபாக்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு சாதகமான சில உடன்படிக்கைகள் செய்ய, முஸ்லீம்களுக்கு பாதகமான சில உடன்படிக்கைகள் செய்யப்படுகிறது. முஸ்லீம்களுக்கு பாதகமான உடன்படிக்கைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு நபி அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு பாதகமான உடன்படிக்கை செய்யப்படும் போது நபி அவர்கள் பொறுமை செய்து கொண்டு அந்த உடன்படிக்கைக்கு நபி அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் கட்டுப்பட்டார்கள், ஏன் கட்டுப்பட்டார்கள்? அந்த உடன்படிக்கையில் ஒரு உடன்படிக்கை தான், 10 வருட காலங்கள் இந்த நாட்டில் யுத்தம் நடக்கக்கூடாது, முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையில் 10 வருடம் யுத்தம் நடக்கக்கூடாது, எல்லோரும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்ற உடன்படிக்கை அங்கே செய்யப்படுகிறது. நபி அவர்கள் அதை கருத்தில் கொண்டுதான் சொன்னார்கள், இந்த உடன்படிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஏன் சகோதரர்களே, என்ன காரணம்? பாதுகாப்பை நபி அவர்கள் விரும்பினார்கள், சமாதானத்தை நபி அவர்கள் விரும்பினார்கள், ஒரு சமூகம் அச்சம் தீர்ந்து வாழ வேண்டும் என்பதை நபி அவர்கள் விரும்பினார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் 2 வருடங்கள் செல்லவில்லை, 2 வருடங்கள் செல்லவில்லை, மக்காவுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எப்படி வெற்றி? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்தில் நபி அவர்களோடு வெறுமனே 1500 சஹாபாக்கள் மக்காவுடைய வெற்றியுடைய அந்த நிகழ்வின் போது சுமாராக 10,000 சஹாபாக்கள் நபி அவர்களோடு இருந்தார்கள். பாருங்கள், 2.5 வருடங்களுக்குள்ளால் இஸ்லாத்தில் வளர்ச்சி ஏற்பட்டது. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1500 பேர்களாக இருந்தவர்கள் 10,000 பேர்களாக மக்காவுடைய சந்தர்ப்பத்திலே மாறினார்கள் என்றால் அங்கு நபி அவர்கள் செய்த சமாதான உடன்படிக்கை, பாதுகாப்போடு சமூகம் வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் எதிர்பார்த்து அந்த உடன்படிக்கையிலே ஒப்பந்தம் செய்தார்கள். அல்லாஹ் இஸ்லாத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தினான். கண்ணியமான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் ஹிஜ்ரத்துடைய 1வது வருடம் அங்கிருந்த யூதர்களோடு ஒரு சில உடன்படிக்கைகள் செய்தார்கள். முஹம்மது சாசனம் என்று இன்று வரைக்கும் அழைக்கப்படுகிறது. ஐரோப்பியர்களும் மேற்கத்தியவாதிகளும் கிழக்கத்தியவாதிகளும் நபி அவர்களுடைய அந்த யூதர்களோடு செய்த ஒப்பந்தங்களை இன்று வரைக்கும் பெருமையாக பேசுகிறார்கள். சில தினங்களுக்கு முன்னால் ஐநா சபையினால் ஒரு அறிக்கை விடப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது? உலகத்தில் சமாதானத்தை, உலகத்திலே பாதுகாப்பை, உலகத்திலே நிம்மதியை உருவாக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். எதை அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அங்கு யூதர்களோடும் முஸ்லிம்களோடும் சேர்ந்து சுமார் 52 உடன்படிக்கைகள் செய்தார்கள். 52 சட்டங்களை உருவாக்கினார்கள். 52 சாசனங்களை உருவாக்கினார்கள். கண்ணியமானவர்களே, அதில் 25 விடயங்கள், 25 சட்டங்கள் முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்டதாகவும் 27 சட்டங்கள் நபி அவர்கள் போட்டார்கள். என்ன தெரியுமா? முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகமாக மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை சமூகமாக மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 52 சட்டங்களில், 52 திருத்த சட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 சட்டங்களை போட்டார்கள். எதற்கு தெரியுமா? அந்த யூதர்களுக்கு, மதீனாவிலே வாழ்கின்ற அந்த யூதர்களுக்கு அவர்கள் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் நபி அவர்கள். லஹும் மா லனா வ அலைஹிம் மா அலைனா, எங்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறதோ, என்னென்ன உரிமைகள் உடைமைகள் எங்களுக்கு இருக்கிறதோ அதே போன்று அவர்களுக்கும் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி சுமாராக 27 சட்டங்களை யூதர்கள் பாதுகாப்போடும் அச்சம் தீர்ந்தும் சமாதானத்தோடும் அவர்களுடைய உயிரும் உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக 27 சட்டங்களை நபி அவர்கள் வகுத்தார்கள். அது இன்று வரைக்கும் அல் வஸீத்துன் நபவியா, நபியுடைய சாசனம், முஹம்மதுடைய சாசனம் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதனை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பை கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சமூகம் பாதுகாப்போடு அச்சம் தீர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்று அல் குர்ஆனும் வசன்னாவும் எங்களை படித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் தான் கண்ணியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لا يحل للمسلم ان يربي مسلما والمسلم இன்னொரு முஸ்லிமை பயமுறுத்துவது, பயம் காட்டுவது ஹராம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எதுவரைக்கும் என்றால் சொன்னார்கள் பெயரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், لا يأخذن أحدكم متاع أخيه لاعبا ولا جادا. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் அவர் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இதனால் தான் இஸ்லாம் சொல்கிறது, அஸ்ஸு ஸலாம பைனக்கும், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்லுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் படித்திருக்கிறது. காரணம் தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய சலாம் சொல்கிறது, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன் என்பதை தான் எங்களுடைய சலாம் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. கண்ணியமான சகோதர நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை கூட விளையாட்டுக்கு கூட எடுத்து அவரை பயமுறுத்தக்கூடாது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய பொருளை எடுத்து ஒழித்து விளையாடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் அம்பாலக்கும் வஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா. நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி அரபாவுடைய அந்த தினம் கண்ணியமான சிறந்த தினமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுடைய உயிர், உங்களுடைய உடமை, உங்களுடைய மானம், உங்களுடைய பொருளாதாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பொருளாதாரத்துக்கும் மானத்துக்கும் நபி அவர்கள் கட்டுப்பாட்டை விதித்தார்கள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இஸ்லாத்தில் ஹத்துகளை ஒதூதுகளை இஸ்லாம் நிர்ணயித்திருக்கிறது. விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை, திருடக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை, கொலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை என்று தண்டனைகளை இஸ்லாம் அமைத்திருக்கிறது. காரணம் தெரியுமா சகோதரர்களே, இன்று முஸ்லீம்களாகிய நாங்களும் இஸ்லாமிய ஹுதூதுகளை இஸ்லாமிய சட்டங்களை நாங்கள் இன்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அதனை உருவாக்கியது முஸ்லீம்களை பாதுகாப்பதற்கு. கொலை செய்த ஒருவர் ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் கொன்றுவிட்டால் அவரை கொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? ஒருவரை கொல்லுங்கள், பல பேரை பாதுகாருங்கள். ஒருவரை கொண்டுவிட்டு பல பேர்களை பாதுகாருங்கள் என்பதற்காகத்தான் இஸ்லாம் அத்தை கடமையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மதுபானம் அருந்தக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது கசையடி கொடுக்க வேண்டும் பகிரங்கமாக. ஏன் சொல்கிறது? ஏன் சொல்கிறது? ஒரு மனிதன் மது அருந்திவிட்டால் அவர் உலகத்திலே குழப்பம் செய்வான், உலகத்திலே கொலை செய்வான், உலகத்திலே பாவத்தை செய்வான். இஸ்லாம் சொல்கிறது அவன் மது அருந்திவிட்டால் அவன் மனிதர்களை அநியாயமாக கொன்று விடுவான், மனிதர்களை அவன் பயமுறுத்தி விடுவான். அவனுடைய பயத்தை விட்டும் குழப்பத்தை விட்டும் அச்சத்தை விட்டும் முஸ்லீம்கள் மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் சொல்கிறது அவருக்கு நீங்கள் கசையடி கொடுக்கிறீர்கள். அந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார், நீ விபச்சாரம் செய்திருக்கிறாய், இந்த பெண்ணோடு தகார உறவிலே நீ ஈடுபட்டு விபச்சாரம் செய்திருக்கிறாய் என்று ஒருவர் சொன்னால் அதனை அவர் நிரூபித்தாவிட்டால், விபச்சாரத்தை நான்கு சாட்சிகளின் மூலமாக நிரூபிக்காவிட்டால் இஸ்லாம் சொல்கிறது அவருக்கு நீங்கள் 80 கசையடிகளை பகிரங்கமாக அளிக்க வேண்டும். ஏன்? ஒரு முஸ்லீமுடைய மானத்தை வாங்கிவிட்டாய், ஒரு முஸ்லீமுடைய மானத்திலே நீ களங்கம் விளைவித்து விட்டாய், எனவே நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்னிஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட ஹுதூதுகள் சட்டங்கள், அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட தண்டனைகள் ஏன் தெரியுமா? முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய உடமைகளையும் உயிர்களையும் மானங்களையும் பாதுகாப்பதற்காகத்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த சமூகம் பாதுகாப்போடு வாழ வேண்டும். அந்த பாதுகாப்பு எங்களுடைய குடும்பத்திலே உருவாக வேண்டும், எங்களுடைய ஊரிலே உருவாக வேண்டும், எங்களுடைய நாட்டிலே உருவாக வேண்டும், உலகத்திலே உருவாக வேண்டும். பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த நாட்டில் முன்னேற்றத்தை காண முடியாது, பொருளாதாரம் அழிந்துவிடும், அந்த நாட்டில் கல்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும், அந்த நாட்டிலே அகதிகளும் அனாதைகளும் விதவைகளும் அதிகரித்து விடுவார்கள், அந்த நாடு முன்னேற்றத்தை அடையாது என்று அல் குர்ஆன் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே வல்லநாயகம் அல்லாஹு தஆலா, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே குறிப்பாக அதே போன்ற இஸ்லாமிய நாடுகளில் பாதுகாப்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பயத்தை நீக்கி, அச்சத்தை போக்கி, யுத்த சூழலை நீக்கி, எங்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை நீக்கி, பாதுகாப்போடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. வா அஹ்ர தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹி
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.